தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேர்களே, நம்முடைய பூமியை சுற்றி தண்ணீர் அதிக அளவில் இருந்தாலும் நமக்கு உபயோகப்படக்கூடிய நிலையில் இருக்க தண்ணீர் ரொம்ப குறைவு தான். அதனால் நமக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கிற தண்ணீரை பாதுகாப்பாக வச்சுருந்து, கிடைக்கக்கூடிய தண்ணீரை சேமித்து வச்சுருந்து, தகுந்த முறையில் தேவையான அளவில் மட்டும் பயன்படுத்துறதுனால பின்னாடி நமக்கு ஏற்படக்கூடிய தண்ணீர் தட்டுப்பாட்டை நம்ம நல்ல முறையில் சமாளிக்க முடியும். அதே சமயம் நம்முடைய சுற்றுப்புற சூழலையும் நல்ல பாதுகாப்பாக வச்சுருக்க முடியும். இதை பற்றி நிறைய விவரங்கள் நமக்கு இப்போ சொல்ல போகிறாங்க நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நீர்நுட்ப மையத்தினுடைய பேராசிரியர் முனைவர் எஸ். செந்தில்நாதன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமா?
அன்பார்ந்த சமுதாய வானொலி நேயர்களே, நீர் மேலாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் என்பது பற்றி சில கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய பெயர் டாக்டர் எஸ். செந்தில்நாதன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள நீர்நுட்ப மையத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். ஐம்பூதங்களில் உண்டான நீர் இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதங்களில் முக்கியமானது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த உலகத்தில் அனைத்து உயிர்கள் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாமல் இருக்கிறது நீர். அதாவது தண்ணிக்கும் மனித சமுதாயத்தின் நாகரிக வளர்ச்சிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிற காரணத்தினால தான் ஆற்றுச்சமவெளிகளையெல்லாம் நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கும் வழக்கம் நம்முடையே இருந்து வருகிறது. மனித சமுதாயத்தின் மேம்பாட்டுக்கும் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அந்த நாட்டில் உள்ள நீர் ஆதாரங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. மனித வாழ்க்கையில் அன்றாட தேவைகளில் நீர் உபயோகம் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம எல்லாருக்கும் உணவு அளிக்கும் உழவு தொழில் செழிப்படைவதற்கு, பெருநகரங்களில் கிராமப்புறங்களில் உள்ள தொழிற்சாலைகள் தங்குத்தடை இல்லாமல் இயங்கிறதுக்கு, பொதுமக்கள் வந்து தினந்தோறும் நீராடி அரிசுவை உணவு சமைத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கும் நீர் தேவைப்படுது. சுருங்க கூறினால் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுக்கும் நீர் உபயோகப்படுகிறது. இந்த நீரை சிறந்த முறையில் உபயோகித்து நமது சுற்றுச்சூழலை நல்ல முறையில் பாதுகாப்பதற்கு உகந்த நீர் மேலாண்மை முறைகள் என்ன என்பது பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இப்போ முதல்ல எடுத்துட்டிங்கன்னா, நீர் ஆதாரம் நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற புள்ளி விவரப்படி மாநில அளவில் நீர் வளங்களின் இருப்பு 1586 TMC அளவில் இருக்குது. இதில் 54% நீர்நிலைகளிலும் 46% நிலத்தடி நீராகவும் இருக்கிறது. இந்த நீரோட பயன்பாட்டை எடுத்துக்கிட்டோம்னா, ஆண்டு ஒன்றுக்கு தோராயமாக 1932 TMC நாம் உபயோகப்படுத்துகிறோம். இதில் பொது உபயோகத்திற்கு மட்டும் 86 TMC தேவைப்படுது. பயிர் சாகுபடிக்கு தேவைப்படும் பாசன நீரின் பங்கு 86%, தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படும் நீரின் பங்கு சுமார் 3.5%, மீதி உள்ள 10.5% மற்ற உபயோகங்களுக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா, நீர் வளங்களின் இருப்பு குறைந்து வருது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அதே சமயத்தில் நீரின் பயன்பாடு அதிகரித்து வருது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நாட்டின் விளைபொருள் உற்பத்தி, இயந்திர தொழில் மற்றும் ரசாயன பொருள் உற்பத்தி, மக்களின் வாழ்க்கை தரம், இவை எல்லாமே பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இவ்வாறு பல வழியில் உபயோகப்படுத்தும் நீரை பயன்படுத்துவோருக்கு இடையே பகிர்ந்து கொள்வதில் சில சிக்கல்கள் முரண்பாடுகள் ஏற்படுவது சகஜம்தான். எனவே ஒவ்வொரு துறையிலும் தேவைக்கேற்ப மட்டும் நீரை உபயோகப்படுத்துவது நல்லது என்பதை நாம் எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். இப்போது உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா, விவசாயத்துறையில் நீர்ப்பாசன வசதியுடைய இடங்களில் 3 வகை பாசனங்கள், அதாவது கால்வாய் பாசனம், ஏரி பாசனம், கிணற்று பாசனம், இந்த 3 வகையில் நீரை உபயோகப்படுத்தி சாகுபடி நடந்துட்டுருக்கு. இந்த பகுதிகளில் பாசன நீரின் உபயோகம் அதிகமாக காணப்படுவதனால மற்ற இடுபொருள்களான ரசாயன உரங்கள், பயிர் பாதுகாப்பு மருந்துகள், வளர்ச்சி ஊக்கிகள், இவற்றின் உபயோகமும் கூடுதலாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மிகவும் கூடுதலாக இருக்குது. இவ்வாறு தேவைக்கு அதிகமான அளவில் இரசாயன பொருட்களை உபயோகிப்பதனால் வயல்வெளிகளிலிருந்து வெளியேறும் நீர் மாசுபட்டு அதை நம்பி உயிர் வாழும் உயிரினங்களுக்கும் பல விதங்களில் தீங்கு ஏற்படுது. அவ்வாறு மாசுபட்ட நீரை மீண்டும் பயிர் சாகுபடிக்கோ கால்நடை வளர்ப்புக்கோ அல்லது துணிமணிகள் துவைப்பதற்கோ பயன்படுத்த முடியாமல் போகுது. எனவே பயிர் சாகுபடிக்கு தேவைப்படும் சரியான அளவு நீரை மட்டும் பயன்படுத்தி பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் இரசாயன பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் கிராமப்புற சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். இப்போ ஒவ்வொரு பாசனமும் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கால்வாயை பாசனம் அதை வந்து எப்படி நம்ம சிறந்த முறையில் நிர்வாகம் பண்ணுறதுன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீர்த்தேக்கங்களில் சேகரிக்கப்படும் நீரை பாசன தேவைகளுக்கு ஏற்றவாறு பகிர்ந்து உபயோகிப்பதில் விவசாயிகளோட பங்கு தான் மிக மிக ரொம்ப முக்கியமானது. இதை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நாடு முழுதும் நீர்ப்பாசன பகுதிகளில் நீர்ப்பாசன அமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அரசும் அதற்கு எல்லா வகையிலும் துணையாக இருக்கிறது. இந்த அமைப்புகளில் உறுப்பினராவது மூலம் நீர் பட்டுவாடாவை திட்டமிடுதலில் இருந்து நீரை பங்கிட்டு பயன்படுத்துவது வரை விவசாயிகளே பங்கேற்று வழிநடத்தி செல்வதற்கு ஏதுவான சட்டபூர்வமான உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்காக ஒவ்வொரு மாநில அரசும் தனி சட்டங்களையே இயற்றியிருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு கூட நீர் மேலாண்மை சட்டம் என்ற ஒன்றை இயற்றி 2004 முதல் அது செயல்படுத்தி வருது. இது மாதிரியே குளத்து பாசன பகுதிகளிலும் பாசன அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மானாவார பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் வறட்சிக்கு இலகாகும் பகுதி மேம்பாட்டு திட்டம் போன்ற பல வகையான வளர்ச்சி திட்டங்களில் பயனாளிகள் குழு மற்றும் சுய உதவி குழுக்களின் பங்கேற்பு மிக முக்கியமாக எடுத்துக்கிறோம். அதனால் இந்த பகுதிகளிலெல்லாம் இந்த மாதிரி அமைப்புகளுக்கும் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசில் நடவடிக்கைகள் எடுத்து வந்துட்டுருக்குது. நீர் உபயோகத்தில் உள்ள குறைபாடுகள் பற்றி சொல்வதானால், இப்போ இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வருது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ நம்ம நீரை உபயோகப்படுத்தல என்னென்ன குறைபாடுகள் இருக்குது பொதுவாக விவசாயிகளிடையே அப்படின்னு பார்த்தோம்னா, பாசன கால்வாய்களில் ஏற்படும் பக்கவாட்டு கசிவினால் நீர் விரயமாவது. இப்போ பாசன வாய்க்கால் வந்து அப்படியே நம்ம பழங்காலத்திலிருந்து உபயோகப்படுத்துகிற மாதிரியே பண்ணிட்டு இருந்தோம்னா பக்கவாட்டில் நீர் கசிஞ்சு அது வேஸ்ட்டாக போயிடும். பாசன நீரை விளைநிலங்களுக்கிடையே பங்கிட்டு உபயோகிப்பதில் உள்ள முரண்பாடுகள். கால்வாய் பாசனத்தில் வந்து தலைமடை அல்லது வந்து கடைமடை விவசாயிகளுக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள், இது வந்து நான் ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அது. வயல்வெளிகளில் உள்ள பாசன வாய்க்கால்களை சரிவர பராமரிக்காமல் விட்டுறது. இந்த காரணத்தினால என்னாகுதுன்னா, தேவைக்கு அதிகமான பாசன நீர் வயல்வெளியில் புகுந்து பிறகு இரசாயன பொருட்கள் உபயோகிப்பதனால மாசுபட்ட கழிவு நீராக வெளியேற்றப்படுகிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நம்ம விவசாயிகள் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி குறைபாடுகளை களைவதற்கு நீர் உபயோகிப்பாளர் குழு அல்லது பயனாளிகள் குழு என்பது வந்து ஒன்று ஏற்படுத்தி, அதில் உறுப்பினர்களாக இருக்கிற விவசாயிகளே பாசன முறைகளை பற்றி திட்டமிட்டு அதை திறம்பட செயல்படுத்துவது ஒரு நல்ல ஒரு உத்தியாக இப்பொழுது கருதப்படுகிறது. இந்த மாதிரி குழுக்கள் மூலம் பாசன நீர் மேலாண்மை செய்வதனால் ஒவ்வொரு விவசாயிக்கும் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை தரம் உயர்து, வயல்வெளிகளில் நீர் விரயம், நீர் தேங்குதல், உப்புச்சத்து படிமானம், விளைநிலங்களில் சீரழிவு முதலியவற்றை தடுத்துடலாம். விவசாயம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு ஒருபோக சாகுபடி இருபோக சாகுபடியாகவும், இருபோகத்தில் சாகுபடி செய்கிற இடத்துலலாம் மூன்று போக சாகுபடி செய்வதற்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் குடியானவர்கள் சமுதாயத்தில் அவங்களுக்கு மொத்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு பார்த்தோம்னா, உழவர்களுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ளேயே உதவிக்குள்ளும் அந்த மனோதைரியமும் கிடைக்கிது அவங்களுக்கு. அவர்களுடைய தலைமை பண்பு, அதாவது ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவோம், அது வந்து வெளிப்படுது இந்த குழுக்கள் மூலமாக. அதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளுடைய பேச்சு மற்றும் எழுத்து திறமைகள் அதுவும் வெளிப்படுகின்றன. சமூகங்களுக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் அகன்று விவசாயிகள் பொதுநலத்திற்காக தங்களுடைய சுயநலத்தை விட்டு கொடுக்கும் அந்த பாங்கும் அவங்கக்கிட்ட வளருது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய தொழில்நுட்பம் அவங்களுடைய அந்த அறிவுத்திறனும் மேம்படுது. இப்போ மீர்பாசன மேலாண்மையில் ஏற்படும் பல சிக்கல்களுக்கு அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசி ஒரு நல்ல ஒரு சுமூகமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறதுனால அவங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படுது அவங்களுக்குள்ளேயே. இந்த மாதிரி விவசாயிகளுக்கு தனிப்பட்ட முறையிலும் சமுதாய அளவிலும் கிடைக்கூடிய நன்மைகளால் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் வேளாண் விளைபொருள் உற்பத்தியும் பெருகுகிறது. வேளாண்மை துறையின் செயல்பாடும் மேம்படுகிறது. நாட்டின் இயற்கை வளங்கள் மிகவும் பாதுகாக்கப்படுகின்றன. இதன் காரணமாக பயிர் சாகுபடியானது, அதாவது நீடித்து நிலைக்கும் பயிர் சாகுபடியும் உறுதி செய்யப்படுகிறது. இந்த மாதிரி பலன்கள் இருக்கிறதுனால கால்வாய் பாசனத்தில் நம்ம வந்து சிக்கனமாக உபயோகப்படுத்தி நீர் விரயமாவதை தடுத்து கொள்ளலாம்.
நேயர்களே, இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கிற தண்ணீரை நம்ம எப்படி சிக்கனமாக பயன்படுத்தணும், எப்படி அதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு நிறைய விவரங்கள் சொன்னாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நீர்நுட்ப மையத்தினுடைய பேராசிரியர் முனைவர் எஸ் செந்தில்நாதன் அவங்க. சரி, நமக்கு கிடைக்கிற தண்ணீரை சிக்கனமாக எப்படி பயன்படுத்தலாம், அதுக்கு என்ன வழிகள்லாம் இருக்குது பேராசிரியர் இப்போ சொல்ல போகிறாங்க, தொடர்ந்து கேட்போமா?
அடுத்தது வந்து நிலத்தடி நீரை வந்து உபயோகப்படுத்துறது தான் வந்து நிறைய முரண்பாடுகள் இருந்து வருகின்றன. இதுக்கு வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து நுண்ணீர் பாசனம் மற்றும் சொட்டு நீர் உரப்பாசன தொழில் நுட்பங்கள் வந்து இப்பொழுது பிரபலப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் நுண்பாசன முறை அல்லது நுண்ணீர் பாசனம் ஆங்கிலத்தில் வந்து மைக்ரோ இரிகேஷன் சொல்லுவோம். இது வந்து எப்படின்னா சொட்டு நீர் வடிவமைப்பின் மூலமாகவோ அல்லது ட்ரிப் இரிகேஷன் சொல்லுவோம். இன்னொரு முறை வந்து நுண்தெளிப்பான், இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன். ஸோ இந்த ட்ரிப் இரிகேஷன் அல்லது ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் மூலமாக நம்ம பயிர்களுடைய வேர்க்கண்டை மட்டும் நனைகிற வகையில் நம்ம பாசன நீரை கொடுப்பது. இதன் மூலம் பாசன நீர் விரயமாவது பெருமளவில் தடுக்கப்படுகிறது. இதில் சொட்டு நீர் பாசனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நவீன பாசன முறை. இந்த முறையில் வந்து பிவிசி குழாய்கள் மூலம் நீர் எடுத்து செல்லப்பட்டு லேட்ரல் என்று சொல்லக்கூடிய சிறு குழாய்கள் மூலமாக ட்ரிப்பர் என்று சொல்லும் நுண் துளைகள் மூலம் துளித்துளியாக வெளியேற்றப்பட்டு நீண்ட நேரத்திற்கு தொடர்ந்து செடியின் வேர்ப்பாகத்திற்கு வெகு அருகாமையில் நீர் அளிக்கப்படுகிறது. இப்போ ஒரு பயிருக்கு எந்த இடத்துல தண்ணீர் தேவைப்படுதோ அங்கே மட்டும்தான் அந்த தண்ணீர் அளிக்கப்படுகிறது. மற்றபடி வந்து நீரை வந்து வாய்க்காலில் பாய்ச்சறதுனாலேயோ அல்லது மற்ற வழிகளிலேயோ நீர் விரயமாவது இதன் மூலம் தடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி தேவையான பாசன நீர் குறைந்த அளவில் தொடர்ந்து கிடைச்சிட்ருக்கும். இதுதான் வந்து இந்த முறையுடைய ஒரு முக்கியத்துவம். அடுத்தது பார்த்திங்கன்னா சொட்டு நீர் உரப்பாசனம். சொட்டு நீர் உரப்பாசனத்தில் வந்து எப்படின்னா இப்போ ரசாயன உரங்கள் வந்து பயன்பாடு அதிகம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய விலைகளும் இப்போ அதிகமாகிட்டு இருக்கிறதுனால அதை நமக்கு தகுந்த அளவு பயிருக்கு தேவையான அளவு மட்டும் உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு நவீன உத்தி தான் வந்து இந்த சொட்டு நீர் உரப்பாசனம். இந்த முறையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயிர்களுக்கு தேவையான ரசாயன உரத்தை தகுந்த அளவில் அளந்து அதை பாசன நீரோடு கலந்து சொட்டு நீர் முறையில் பயிர்களுக்கு அளிக்கிறோம். ஸோ இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெஞ்சுரி என்று சொல்லக்கூடிய ஒரு உபகரணம், ஃபெர்டிலைசர் டேங்க் என்று சொல்லக்கூடிய உரத்தொட்டி அல்லது ஃபெர்டிகேஷன் பம்ப் உரப்பாசன பம்ப்பு இவைகள் மூலமாக இந்த ஒரு முறையை நாம் விவசாயிகள் அனைவரும் இதை கடைபிடிக்கலாம். இதன் மூலம் உங்களுக்கு சுமாராக வெஞ்சுரி உபகரணம் என்று சொல்வதற்கு ஒரு 2000 ரூபாயும் உரத்தொட்டிக்கு 5000 ரூபாயும் உரப்பாசன பம்புக்கு வந்து 16-20000 ரூபாய் வரைக்கும் அது வந்து நம்ம அமைச்சிக்கலாம் விவசாயிகள். ஸோ இந்த மாதிரி ஒரு முறையில் விவசாயத்துக்கு கிடக்கூடிய நீரையும் சிக்கனமாக உபயோகப்படுத்தி அவர்களுக்கு தேவையான இரசாயன உரங்களையும் வேண்டிய அளவில் மட்டும் உபயோகப்படுத்தி பயிர் சாகுபடியை பெருக்கி சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம் என்பது ஒரு முறை. விவசாயிகளிடையே இதை கடைப்பிடிப்பதனால் எல்லா விதத்திலும் எல்லாருக்குமே நன்மை கிடைக்கும். இப்போ சொட்டு நீர் அமைக்கிறதுக்கு வந்து இப்போ பயிர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை பொறுத்து தென்னை மா திராட்சை போன்ற பல பயிர்களுக்கு ஏக்கருக்கு 12,000 முதல் 15,000 வரை செலவாகும். அதே மாதிரி மற்ற பயிர்களான கரும்பு வாழை பப்பாளி மஞ்சள் குச்சிக்கிழங்கு அல்லது காய்கறிகள் போன்ற பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25 முதல் 35,000 வரை செலவாகிறது. ஆனால் இதில் வந்து விவசாயிகளுக்கு வந்து அரசு தரப்பில் வந்து 50 முதல் 75% மானியம் அளிக்கப்பட்டு வருகிறது. இப்போ இந்த வருடத்திலிருந்து நம்ம தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு முழு அளவில் மானிய தொகையோடு, அதாவது எந்த செலவும் இல்லாமல் விவசாயிகள் இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனத்தை சொட்டு நீர் உரப்பாசனத்தை அமைத்து கொள்ளலாம் என்ற அளவில் ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கிறது. இதையும் விவசாயிகள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். இப்போ விவசாயம் தவிர்த்து அடுத்தபடி பார்த்திங்கன்னா அங்கே மட்டும் நீர் உபயோகப்படுத்தப்படுவதில்லை, தொழிற்சாலைகள் அல்லது தொழிற்கூடங்களிலும் வந்து நீர் மிக முக்கியமான ஒரு இடுபொருளாக உபயோகப்படுத்துகிறது. விவசாயிகளுக்கு எப்படி நீர் தேவைப்படுதோ அதே மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தொழிற்சாலைகளிலும் நீர் உபயோகப்படுகிறது. தொழிற்சாலைகள் எடுத்திங்கன்னா முக்கியமான பங்கு நீர் வந்து ஒரு குளிர்விப்பான் அல்லது கூலிங் ஏஜென்ட் அல்லது கூலண்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வகையிலையும் சாயப்பட்டறைகளில் வெளுப்பான் அதாவது பிளீச்சிங் ஏஜென்ட்டாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வகையில் சாயப்பட்டையிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிப்பதாக இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் வந்து ரசாயன முறைகள் வந்து கம்மி பண்ணுவதனாலும் அதைகளை தகுந்த அளவில் உபயோகப்படுத்துவதனாலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். அதே மாதிரி தொழிற்சாலைகளிலும் இருக்கக்கூடிய கழிவு நீரை வந்து அதை சுத்திகரித்து அதன் பின் வெளியேற்றுவதன் மூலம் அருகாமையில் உள்ள விளைநிலங்களையும் பாதுகாத்து நீர் ஆதாரங்களையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. கைத்தறி மற்றும் நெசவு நூல்களை வெளுக்கும் சமயத்தில் அவற்றில் உள்ள வண்ணச்சாயங்கள் கரைஞ்சு கழிவு நீராக வெளியேற்றப்படுகிறது. இதுதான் வந்து அந்த பிளீச்சிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது. இதனால் வந்து பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகள் எல்லாமே வந்து கெட்டு போகுது. இப்போ இந்த சாயங்களில் வந்து கடுமையான நச்சுத்தன்மையுள்ள ரசாயன பொருட்கள் இருக்குது. நம்ம மனித வாழ்க்கைக்கும் அல்லது மற்ற உயிரினங்களுக்கும் தீங்கு விளைக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் அதிக அளவில் அந்த நீரில் கரைந்து அது வெளியேற்றப்படுகிறது. இந்த நச்சுத்தன்மையுடைய நீர் வந்து வாய்க்காலிலோ அல்லது குளம் குட்டைகளிலோ கலக்கும்போது அங்கு ஏற்கனவே இருக்கிற நீர் வந்து கெட்டு போகுது. அதனால் அந்த தண்ணியை வந்து பாசனத்திற்கோ அல்லது கால்நடைகள் பராமரிப்பதற்கோ பொதுமக்களின் உபயோகத்திற்கோ உபயோகப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. இந்த நீரையே வந்து மறுபடியும் உபயோகப்படுத்தும் போது இந்த நீரை சார்ந்திருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து உயிரிழப்பு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் கூட ஏற்படுகிறது. இது வந்து செய்தித்தாள்கள் மூலம் நாம் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. தெரிஞ்ச விஷயம்தான் இது. இருந்தாலும் இந்த மாதிரி கழிவு நீரை வெளியேற்றும் போது சாயப்பட்டறைகள் மற்றும் ரசாயன கூடங்கள் வந்து மிகவும் கவனத்தில் இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். இந்த கருத்தில் கொண்டு தான் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து மாசு கட்டுப்பாடு வாரியம் என்கிறத ஒன்று ஆரம்பித்து மாசு கட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட பல சட்டங்கள் இயற்றி அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஸோ இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுவதற்கு முன்னரே அதாவது வருமுன் காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சாயப்பட்டறைகளெல்லாம் கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்புகளை நிறுவி சுற்றுச்சூழலுக்கு ஒரு தீங்கு விளைவிக்காத மாசுபடாத நீரையே கழிவு நீராக வெளியேற்றுவதன் மூலம் நாட்டிற்கு பெருந்தொண்டு ஆற்றலாம் என்பதையும் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் இந்த சமயத்தில் வந்து நினைவு கூர்ந்துக்கிறது நல்லது. இப்போ அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் விவசாயிகள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் வந்து நீரை வந்து பல விதங்களுக்கு உபயோகப்படுத்துகிறோம். ஸோ இந்த நீர் உபயோகத்துக்கும் பொது சுகாதாரத்துக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறது. அதாவது நமக்கு இயற்கை மனித வாழ்விற்கு கொடுத்த நீர் மழை நீர் வந்து சேகரிப்பதற்கு அதாவது ஏரி குளம் குட்டைகள் வந்து நம்ம தான் ஏற்படுத்துகிறோம். சில சமயம் இயற்கையிலேயே இருக்குது. இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கக்கூடிய நீர் வந்து மாசுபடாமல் பாதுகாக்க வேண்டியது சுற்று இருக்கக்கூடிய மக்களுடைய தலையாய கடமை.
நேயர்களே, நமக்கு கிடைக்கிற தண்ணீரை பாதுகாப்பாக பயன்படுத்துறதுல உழவர்களுக்கு மட்டுமில்லை பொதுமக்கள் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? கிடைக்கிற தண்ணீரை சுகாதாரமான முறையில் சுத்தமான முறையில் வீணாகாமல் நல்ல முறையில் சேமிக்கிறது நம்ம எல்லாருடைய கடமையும் தான். இதை பற்றி இன்னும் பேராசிரியர் அவங்க என்னென்ன விவரங்கள் சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாமா?
இப்போ கிராம மற்றும் நகர்ப்புற மக்களில் வந்து உபயோகப்படக்கூடிய நீரில் கழிவு நீர் கலக்காமல் பார்த்துக்கணும் அல்லது கழிவுப் பொருட்கள் வந்து போடாமல் இருக்கணும். இப்போ முக்கியமாக கிராமப்புறங்களெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து துணிமணிகளை துவைக்கிறது, அங்கே வந்து குளிக்கிறது, கால்நடைகளை கழுவுறது போன்ற செயல்களில் வந்து செய்யாமல் இருந்தால் அது ரொம்ப நல்லது. இதை தவிர்த்து நீர் ஓட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டால் அந்த நீர் வந்து மாசுபடுவது அதாவது ஆங்கிலத்தில் பொல்யூஷன்னு சொல்லுவோம். அதையெல்லாம் அந்த பொல்யூஷன் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது நீர் ஓட்டம் இருக்குதுன்னா வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த வெளியிடக்கூடிய கழிவுப் பொருட்கள் அல்லது இந்த துணிமணிகளிலிருந்து வரக்கூடிய அழுக்குகள் இதெல்லாம் வந்து அடித்து செல்லப்பட்டு விடும். அது இல்லாமல் தேக்கமடைந்த நீரில் நம்ம செய்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து அந்த இடத்துலே தான் இருக்கும். அந்த தண்ணியை தான் மறுபடியும் நம்ம வந்து குடிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்துவோம் அல்லது வந்து குளிப்பதற்கு எல்லாம் அதையே நம்ம வந்து மறுபடியும் அதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய தொல்லைகள் ஏற்படுகிறது. அந்த மாதிரி இல்லாமல் நீர் ஓட்டம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுகிறது வந்து சிறந்தது. இது மட்டும் இல்லாமல் இப்போ பொது நீர்நிலைகள் இப்போ பஞ்சாயத்து லெவலில் அல்லது நகர பஞ்சாயத்து இந்த அலுவலகங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நன்னீர் மீன் வளர்ப்பு என்ற முறையில் வந்து அந்த நீர்நிலைகளில் வந்து மீன் வளர்ப்பதன் மூலம் அந்த நீருடைய தரத்தை பாதுகாக்கலாம். இப்போ மீன் வந்து நீரில் இருக்கிற அழுக்கையெல்லாம் சாப்பிட்ரும், அது இல்லாமல் அந்த மீனுடைய உற்பத்தியும் பெறுவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இது ஒரு முறையில் வந்து நம்ம கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மீன் வளர்ப்பு மூலம் பாதுகாக்கலாம். இரண்டாவது முறை வந்து நீர் தேங்கி இருக்கும் இடங்களில் வந்து கழிவுப் பொருட்களை போடக்கூடாது. இந்த மாதிரி செய்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற நீர் வந்து மாசுபடுறது கட்டுப்படுது. இரண்டாவது, பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் வந்து தகுந்த அளவில் உபயோகித்து பூச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் விவசாயிகள் வந்து அவங்களுடைய சாகுபடி முறையில் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ இதே மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து நமக்கு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காலரா மலேரியா போன்ற நோய்களை பரப்பக்கூடிய கொசுக்கள் ஈக்கள் இவைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகப்படுத்தலாம். ஆனால் இதையும் வந்து தகுந்த அளவில் இந்த மாதிரி நீர்நிலைகளில் வந்து தெளித்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்துவதற்கும் அரசில் நல்ல திட்டங்கள் இருக்கிறது. இதையும் வந்து கிராமப்புற மக்கள் வந்து அப்பப்போ அதை வந்து மேற்கொள்ள வேண்டும். இந்த முறைகளை வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து நல்ல முறையில் உபயோகப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ மக்களுடைய நன்மைக்காக செயல்பட்டு வரும் குடிநீர் குழாய்கள், அதை சார்ந்த அமைப்புகள், இவற்றை பராமரிப்பதிலையும் கிராம நிர்வாகத்திற்கு பொதுமக்களும் முழு மனத்துடன் அவங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அதாவது இந்த மாதிரி நீர் குழாய்களில் வந்து ஒரு அடைப்பு ஏற்பட்டாலோ அல்லது அதில் வந்து ஒரு சேதம் ஏற்பட்டாலோ அதை வந்து சரிப்படுவதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொதுமக்களே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அல்லது பஞ்சாயத்தோ அலுவலகத்திலோ தெரிவித்து அதை உடனடியாக சரி செய்வதற்கு தேவையான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இப்போ குடிநீர் தொட்டியிலோ அல்லது தெருமுனையில் இருக்கக்கூடிய குடிநீர் குழாயிலேயோ வந்து விரிசல் ஏற்பட்டால் உடனே அந்த விவரத்தை வந்து அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ அலுவலர்களுக்கோ தெரிவித்து அதை சரி செய்வரணும் உடனடியாக. இதனால் வந்து நீர் என்றக்கூடிய அந்த பொது சொத்து வந்து பல வகைகளில் பலருக்கும் உபயோகப்படுத்துவது உறுதி செய்யப்படுகிறது. இல்லைன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பண்ணுறதுனால பொதுமக்கள் நலனுக்கும் சுகாதாரத்திற்கும் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகளையும் வாய்ப்புகளையும் மக்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அரசு நிறைய செலவு செய்து திட்டங்கள் தீட்டி நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால் இதையே வந்து பொதுமக்கள் வந்து நல்ல வகையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமாக பார்க்க போனால் கிராமப்புறங்களில் வந்து இப்போ பேசிகிட்டு இருந்தோம் எப்படி நம்ம நீர்நிலைகளை பாதுகாக்கலாம் அப்படின்ட்டு. அதே போலவே இப்போ நகரங்களிலேயும் வந்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டியது சமீப காலத்தில் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏன்னா இப்போ நாளுக்கு நாள் வந்து நாடு வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குது, நகரத்தில் வசிப்பவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டுருக்குது, மக்கள் தொகை அதிகமாகிட்டுருக்குது. இந்த மாதிரி காரணத்தினால மக்கள் நடமாட்டம் மிகுதியாக இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள், ரயில்வே ஸ்டேஷன், கடைத்தெருக்கள், சினிமா தியேட்டர்ஸு அல்லது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்னு சொல்லக்கூடிய பூங்காக்கள் மற்ற இடங்கள் இங்கெல்லாம் வந்து குடிநீரை வந்து வீணாகாமல் பயன்படுத்த வேண்டும். குடிப்பதற்கு என்று இருக்கக்கூடிய நீரை வந்து குடிப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். மற்றபடி முகங்கழுவதற்கோ பல் துளக்குவதற்கு அல்லது குளிக்கிறது கூட சில இடத்துல வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. இதையெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறதன் மூலம் குடிநீர்ங்கிறது வந்து இயற்கையை கிடைக்கூடிய நீரில் வந்து சுத்தப்படுத்தப்பட்டு நமக்கு அரசு வழங்குகிறது. ஸோ இந்த குடிநீரை வந்து தகுந்த அளவில் வேண்டிய அளவு மட்டும் உபயோகப்படுத்தி குடிநீரை குடிப்பதற்கு மட்டுமே உபயோகப்படுத்துவதன் மூலம் பொதுங்குடங்களில் பொது சுகாதாரத்தை பேணி காத்து அந்த இடங்கள் அசுத்தமாவதை வந்து மக்களே வந்து பெருமளவில் தவிச்சுக்கலாம். இப்போ இன்னொரு முக்கியமான பிரச்சனைகள் வந்து சமீப காலத்தில் என்ன வந்துட்டுருக்குதுன்னா இந்த பல அடுக்கு மாடி குடியிருப்புகள், ஆங்கிலத்தில் இதை வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இந்த குடியிருப்புகளில் வந்து இருக்கிற கழிவு நீர் மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான இடம், ஒவ்வொரு வீட்டில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர் வந்து ஒரு பொதுவான இடத்தில் வந்து அதை சேகரித்து வெளியேற்றுவதற்கான அமைப்புகள் வந்து அந்த குடியிருப்புகளில் இருக்குது. அதை பராமரிப்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் மெம்பர்ஸு இல்லைன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட உறுப்பினர்கள் வந்து இதற்கான தகுந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டுட்டு இருக்கணும். இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த மாதிரி கழிவு நீர் வெளியேறுவதற்கான அமைப்புகளை ஏற்படுத்துவது முக்கியமானதில்லை, அதை வந்து பராமரிப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குடியிருப்புகளில் பொருத்தப்பட்டுள்ள குடிநீர் குழாய்களில் கழிவு நீர் கலக்காமல் இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். இதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கணும். யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா உடனே அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கிறது மூலம் வந்து நகர்ப்புறங்களில் இப்போ முதல்லிருந்து பேசினதை பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மட்டும் இல்லாமல் கிராமப்புற மக்கள் மட்டும் இல்லாமல் வேறு பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குடியிருப்புகள் இருப்பவர்களும் வந்து நீரை நல்ல வகையில் கழிவு நீர் மேலாண்மைங்கிறதும் மிக மிக முக்கியமானது. ஏன்னா அதே வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மற்ற நீரில் வந்து கலக்காமல் இருக்கணும். இட நெருக்கடியின் காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி அமைப்புகள் ட்ரைனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல வகையில் மெயின்டைன் பண்ணுறது வந்து எல்லாருடைய சுகாதாரத்துக்கும் முக்கியமானதாக கருதப்படும். ஸோ இந்த மாதிரி பல முறைகளில் வந்து பல நிலைகளில் இருக்கிறவங்க பல வழிகளில் வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளோ அல்லது பொதுமக்களோ நகரங்களில் இருக்கிறவர்களோ இந்த மாதிரி சரியான முறைகளில் நீரை அவர்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி உபயோகப்படுத்துவதன் மூலம் இயற்கை நமக்கு கொடுத்துருக்குள்ள இந்த அரிய நீரை வீணாக்காமல் தேவைக்கு ஏற்ப மட்டும் பயன்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ ஆர்வத்துடன் கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
இதுவரைக்கும் நீர் மேலாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்போம் அப்படிங்கிறத பற்றி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நீர்நுட்ப மையத்தினுடைய பேராசிரியர் முனைவர் எஸ் செந்தில்நாதன் அவங்க சொன்ன விவரங்களை எல்லாம் கேட்டோம். இந்த விவரங்களை எல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு தண்ணீரை பயன்படுத்தும் போது அதை சிக்கனமாகவும் சிறந்த முறையிலையும் பயன்படுத்தினோம்னா பேராசிரியர் அவங்க சொன்ன மாதிரி தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும்.